வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க அனுப்பி வச்ச ஒரு சுவாரஸ்யமான இணையதளத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வந்து இலங்கையை சேர்ந்த பாலித பட்டேகமா அப்படிங்கிற ஒரு ஊக்கமூட்டும் பேச்சாளரோட, அதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட ப்ரொஃபஷனல் வெப்சைட். பார்த்ததும் இது ஒரு சாதாரண இணையதளம் மாதிரி தான் தெரியுது, ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்க்கும்போது ஒரு பெரிய முரண்பாடு ஒன்று தெரியுது. அதுதான் இந்த பகுப்பாய்வே சுவாரஸ்யமாக்குது. அதாவது மனப்பான்மை, உணர்ச்சிகள் பத்தி பேசுற ஒருத்தரோட பின்னணி அது முழுக்க முழுக்க டெக்னாலஜி சாஃப்ட்வேர்னு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? உணர்ச்சிகளை பத்தி பேச லாஜிக் எப்படி உதவும்? இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த இணையதளத்தை ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு ஒருத்தர் தன்னோட தனித்துவமான கதையை எப்படி ஒரு பெரிய பலமா மாத்துறார், அதிலிருந்து நீங்க உங்க தனிப்பட்ட பிராண்டை உருவாக்க என்ன கத்துக்கலாம்னு பாக்குறது தான்.
கரெக்ட். இது ஒரு பசில விடுவிக்கிற மாதிரி தான். ஒரு தொழில்முறை இணையதளங்கிறது வெறும் தகவல்களோட தொகுப்பு இல்லை இல்லையா, அது வந்து கவனமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கதை. இங்கே பாலித பட்டேகமா என்ன கதை சொல்கிறார், அவரோட டெக்னாலஜி பின்னணியை எப்படி தன்னோட பேச்சு திறமைக்கு ஒரு ஆதாரமாக காட்டுறார், அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பாலத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அவருடைய கல்வி, வேலை அனுபவம், வாடிக்கையாளர் பாராட்டுகள்னு ஒவ்வொரு துண்டும், ஆமாம், ஒவ்வொரு துண்டும் இந்த பெரிய கதைக்கு எப்படி வலு சேர்க்குதுன்னு பார்க்கறது தான் இதில் இருக்கிற சுவாரஸ்யமே.
சரி, முதல்ல அவரோட இந்த தலைப்பில் இருந்தே ஆரம்பிக்கலாம். அவர் தன்னை ஊக்கமூட்டும் மற்றும் மனப்பான்மை மேம்பாட்டு விரிவுரையாளர்னு சொல்லிக்கிறாரு. இதில் ஊக்கமூட்டுதல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பரிச்சயமானது தான், ஆனால் மனப்பான்மை மேம்பாடு, அதாவது ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட், அதை அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிற மாதிரி தெரியுது.
ஆமாம், அந்த வார்த்தை தேர்வு ரொம்ப முக்கியம். பொதுவாக ஊக்கமூட்டும் பேச்சாளர்கள் மேலே ஒரு விமர்சனம் உண்டு.
ஆமா, கேக்கும்போது நல்லா இருக்கும், ஆனா ஹாலை விட்டு வெளியே வந்ததும் எல்லாம் மறந்துரும்னு சொல்வாங்க.
அதேதான், அந்த விமர்சனத்தை உடைக்கிறதுக்காகவே அவர் ரொம்ப கவனமா வார்த்தைகளை பயன்படுத்துறார். யோசனைகளை தூண்டுவது, ஆர்வத்தை தூண்டுவதுன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாம ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய நடைமுறை கருவிகளை வழங்குவதுன்னு முடிக்கிறார்.
ஆமா, அந்த நடைமுறை கருவிகள், அதாவது பிராக்டிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அப்போ இது நீங்க நல்லா ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்றது மட்டும் இல்லை.
இல்லவே இல்லை. இது வந்து இந்த கருவிகளை பயன்படுத்தி இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
மிகச்சரியா சொன்னீங்க.
இதுதான் அவரோட யூனிக் செல்லிங் ப்ராபசிஷன், அதாவது யூஎஸ்பி. அவர் வெறும் உத்வேகத்தை விற்கல, ஒரு மாற்றத்துக்கான செய்முறைய, ஒரு ஃபார்முலாவை விற்கிறார். ஒவ்வொரு பேச்சும் எதிரொலிக்கும், ஊக்குவிக்கும் மற்றும் மாற்றும் ஒரு அனுபவம்னு அவர் சொல்றதுல, அந்த மாற்றும், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிக சக்தி இருக்கு.
அப்போ அவர் தன்னை ஒரு பேச்சாளரா மட்டும் காட்டிக்கல,
இல்ல, மாற்றத்துக்கான ஒரு காரணியா, ஒரு கேட்டலிஸ்ட் ஃபார் சேஞ்சா முன்னிறுத்துறார். இந்த அணுகுமுறை தான் எல்லாம் வெறும் பேச்சுதான் நினைக்கிற சந்தேக பார்வையாளர்களை கூட நம்ப வைக்குது.
சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த நடைமுறை கருவிகள், மாற்றம்ங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நம்பகத்தன்மை எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா நாம் அவரோட கல்வி மற்றும் தொழில் பின்னணிக்குள்ள போகணும். இங்கே தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பெரிய முரண்பாடே இருக்கு. மாதிரி ஏதாவது இல்லையா?
ஆமா, அதுதான் வழக்கம்.
ஆனா இவரோட சிவியை பாருங்க. அறிவியல்ல இளங்கலை பட்டம், அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துல, அதாவது ஐடியில வரிசைய பல முதுகலை பட்டங்கள்.
ஆமா, இதுதான் கதையோட திருப்புமுனை. அவர் கல்வி அமைச்சகத்துல தகவல் தொழில்நுட்ப விரிவுரையாளரா இருந்திருக்கார், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா வேலை செஞ்சிருக்கார். இது வழக்கமான பாதை இல்லை, ஆனா இதுதான் அவர் ஆயிரக்கணக்கான மற்ற பேச்சாளர்கள் கிட்ட இருந்து தனிச்சு காட்டுது.
இது அவர் மென்மையான திறன்கள், அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த ரொம்பவே ஒரு பகுப்பாய்வு மற்றும் அமைப்பு சார்ந்த ஒரு அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் கண்ணோட்டத்தோட அணுகுறாருன்னு காட்டுது. எனக்கு ஒரு சந்தேகம், ஐடி துறையில வேலை பார்த்த ஒருவரால் எப்படி மக்களின் மனப்பான்மையை மாற்ற முடியும்? இரண்டு முற்றும் எதிரெதிரான துறைகள் இல்லையா?
அதுதான் இல்ல.
ஓ, ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரியா?
ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள், பயங்கள், தயக்கங்கள்லாம் அந்த சிஸ்டம்ல இருக்கிற பக்ஸ் மாதிரி. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் எப்படி ஒரு பக்கை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய ஒரு பேட்ச் எழுதுவாரோ, அதே மாதிரி இவர் மனிதர்களோட மனப்பான்மை சிக்கல்களை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய நடைமுறை கருவிகள் அப்படிங்கிற பேட்சை கொடுக்கிறார்.
ஓகே, இப்ப புரியுது.
அவர் தனது அனுபவத்தை உண்மையான சிக்கல் தீர்க்கும் அனுபவம், அதாவது ரியல் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றார். இதுதான் அவரோட அணுகுமுறையோட மையம். அவர் உணர்ச்சிகளை பத்தி பேசும்போது கூட அதை ஒரு தர்க்க ரீதியான சிக்கல் தீர்க்கும் மனப்பான்மையோட அணுகிறார்.
அப்போ அவர் சொல்றது, உங்க மனசுல ஒரு பிரச்சனை இருக்கா, சரி, அதை சரி பண்ண இதுதான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் அணுகுமுறை.
கரெக்ட்.
இது கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப எளிதா புரியும். ஏன்னா அவங்க வேலையே ப்ராசஸ நம்பி தான் இருக்கு.
மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் பொலனர்வை ராயல் கல்லூரியின் முதல்வர் போன்ற கல்வித்துறை சார்ந்தாம கூட அவரோட பேச்சால அளவிடக்கூடிய வளர்ச்சி, மெஷரபிள் குரோத் கிடைச்சதுன்னு சொல்றாங்க.
உத்வேகத்தை அளவிட முடியாது, ஆனா ஒரு செயல்முறையோட விளைவை நிச்சயம் அளவிட முடியும்.
அதுதான் அவரோட ரைட்டி பின்னணியோட பலம்.
இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயத்தை நான் கவனிச்சேன். அவரோட இணையதளத்துல 1+ வருட அனுபவம்னு போட்டிருக்கு.
ஆமா, நானும் பார்த்தேன்.
ஆனா அவரோட கல்வி வரலாற்றை பார்த்தா 1987 இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கார். இது ஒரு அச்சுப்பிழையா இருக்குமா?
அது ஒரு சாதாரண டைப்பிங் தவறா இருக்கலாம்.
இல்ல, இதுக்குள்ள வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா?
ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை அது திட்டமிட்டு வைக்கப்பட்டதா இருந்தா, டெக்னாலஜி துறையில ஒருத்தருக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்கிறத விட கடந்த 1 வருஷத்துல அவர் என்ன புதுசா கத்துக்கிட்டாருங்கிறதா முக்கியம் இல்லையா?
ஆமா.
ஒருவேளை நான் ஒவ்வொரு வருஷமும் என்ன புதுப்பிச்சுக்கிறேன், என்னோட அறிவு எப்பவும் லேட்டஸ்டா இருக்கும்னு மறைமுகமா சொல்றாரோ?
ஓ, அப்படியும் இருக்கலாம்.
இல்லைனா நான் இந்த துறைக்கு புதுசுதான், ஆனா என்னோட அணுகுமுறை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு காட்ட முயற்சிக்கிறாரோ? இது நம்மளோட யூகம்தான். ஆனா இந்த சின்ன விவரம் கூட அவரோட டெக்னாலஜி உலக தொடர்பை காட்டுற மாதிரி இருக்கு.
சரி, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பின்னணி உண்மையிலேயே மக்களுக்கு உதவுமா, இல்ல இது வெறும் மார்க்கெட்டிங் தானா? இதை தெரிஞ்சுக்க அவரோட வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அந்த பகுதிக்கு போனா அங்க இருக்கிற பேர்களை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு.
ஆமா,
வங்கி துணை பொது மேலாளர், ஒரு புகழ்பெற்ற கல்லூரியின் முதல்வர், ஒரு பெரிய பால் பொருள் நிறுவனத்தோட தலைமைச் செயல்பாட்டு அதிகாரி, தேர்தல் உதவி ஆணையர்னு பல தரப்பட்ட துறைகளை சேர்ந்தவங்க பாராட்டியிருக்காங்க.
ஆமா, அந்த சான்றுகளோட பன்முகத்தன்மை, அந்த டைவர்சிட்டி ரொம்பவே திட்டமிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு மார்க்கெட்டிங் உத்திதான், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது.
என்ன சொல்றாரு அது மூலமா?
என்னோட முறை ஒரு துறைக்கு மட்டுமானது இல்ல, இது ஒரு உலகளாவிய தீர்வுன்னு அவர் இதன் மூலமா சொல்றாரு. நீங்க ஒரு வங்கியில வேலை பார்க்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கலாம், இல்ல அரசாங்க அலுவலகத்துல இருக்கலாம், ஆனா தலைமைத்துவம், தகவல் தொடர்பு, மன உறுதி போன்ற அடிப்படை கொள்கைகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அவர் நிரூபிக்கிறார்.
இந்த சான்றுகள் எல்லாம் அருமையாதான் இருக்கு, ஆனா எந்த ஒரு தொழில்முறை இணையதளத்திலும் நல்லது மட்டும்தானே போடுவாங்க.
அது உண்மைதான்.
இதை நாம எந்த அளவுக்கு நம்பலாம்? இது ஒரு தலைப்பட்சமான பார்வையா இருக்காதா?
தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான், ஆனா நாம கவனிக்க வேண்டியது அந்த கருத்துக்களோட உள்ளடக்கத்தை. அதுல திரும்ப திரும்ப வர்ற கருப்பொருட்கள் என்னன்னு பாக்கணும். வெறும் அருமையான பேச்சு, சூப்பர் செஷன்னு பொதுவான பாராட்டுகள் மட்டும் இல்ல பாருங்க.
ஆமா, அதுல விவரங்கள் இருக்கு.
பொலனர்வை ராயல் கல்லூரியின் முதல்வர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தங்களுக்கு கிடைச்சது வெறும் உந்துதல் மட்டும் இல்ல, குறிப்பிட்ட செயல்படுத்தக்கூடிய உத்திகள்னு, ஸ்பெசிபிக் ஆக்ஷனபிள் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்றாரு.
மறுபடியும் அதே வார்த்தைகள்.
இங்கும் அந்த செயல் சார்ந்த வார்த்தைகள் வருது.
ஆமா, ரத்னா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் அவரோட திட்டத்தை எங்கள் தலைமைத்துவ வளர்ச்சிக்கு ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றார். கேம் சேஞ்சர்னா அது வரைக்கும் அவங்க யோசிச்ச விதத்தையே அது பூர்த்தியா மாத்திடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய வார்த்தை.
எனக்கு ரொம்ப பிடிச்சது தேர்தல் உதவி ஆணையர் மனோஜி டி குருசிங்கோட கருத்து. அது ரொம்ப உறுதியான ஒரு விளைவை சொல்லுது.
என்ன சொல்றாங்க அவங்க?
அவர் என்ன சொல்றாருன்னா, முன்பு பதட்டமாக அல்லது ஒதுங்கியிருந்த நபர்கள் இப்போது தானாக முன்வந்து கலந்துரையாடுதல்களை வழிநடத்தவும் பொது நிகழ்வுகளில் பேசவும் முன்வருகிறார்கள்னு குறிப்பிடுகிறார்.
வாவ்,
இதுதான் உண்மையான வெற்றி. இது ஒரு உணர்வு மாற்றம் மட்டும் இல்ல, இது ஒரு நடத்தை மாற்றம், ஒரு பிஹேவியரல் சேஞ்ச். ஒருத்தர் பயந்து ஒதுங்கியிருந்த நிலையிலேருந்து தைரியமா முன்னாடி வந்து பேசுறாருன்னா அங்க ஏதோ ஆழமான மாற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம்.
இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அவரோட முறையில அப்படி என்ன இருக்கு? அது மக்கள் கிட்ட இருக்கிற பயத்தை உடைச்சு அவங்களோட குரலை வெளிக்கொண்டு வர வைக்குது. அந்த இணையதளம் அந்த ரகசியத்தை சொல்லல, ஆனா அதோட விளைவு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இந்த சான்றுகள் காட்டுது.
நிச்சயமா அந்த ரகசியம் அவரோட அந்த டெக்னிக்கல் அணுகுமுறையில இருக்கலாம். அவர் ஒருவேளை பொது பேச்ச ஒரு பெரிய பயமுறுத்துற விஷயமா பார்க்காம அதை சின்ன சின்னதா நிர்வகிக்கக்கூடிய படிகளா, மேனேஜபிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு கொடுக்கலாம்.
ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் சின்ன சின்ன மாடியூல்களா பிரிக்கிற மாதிரி.
அதேதான். அப்படி செய்யும்போது அந்த பெரிய பயம் குறைஞ்சு ஒவ்வொரு சின்ன படியும் முடிக்கிறதுல ஒரு தன்னம்பிக்கை வரும். இது ஒரு யூகம்தான், ஆனா அவரோட பின்னணிக்கும் இந்த விளைவுகளுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்கலாம்.
சரி, இப்போ இந்த பகுப்பாய்வு எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அவரோட இணையதளத்துல அவர் பட்டியலிட்ட திறன்களை பாருங்க. மனப்பான்மை மேம்பாடு, படைப்பாற்றல், பேச்சுவார்த்தை, விமர்சன சிந்தனை. இது எந்த ஒரு நிபுணருக்கும் தேவையான திறன்களோட ஒரு திடமான பட்டியல். இந்த ஒட்டுமொத்த பகுப்பாய்விலிருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு பாலித பர்தேகமா தன்னை முன்னிலைப்படுத்துற விதத்திலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்?
ஒரு சிறந்த பர்சனல் பிராண்டை எப்படி உருவாக்குறதுன்னு இதுல இருந்து என்ன பாடங்கள் இருக்கு?
ஆமா,
ஒரு 3 முக்கியமான பாடங்கள் இதுல தனிச்சு நிக்குது. முதல் பாடம், உங்களுடைய தனித்துவமான பின்னணியின் சக்தி. பாலித பட்டேகமா ஒருவேளை தன்னோட ஐடி பின்னணியை ஒரு தடையா நினைச்சிருக்கலாம். ஐடிக்கும் மனித வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அவர் அதை தன்னோட மிகப்பெரிய பலமா மாத்துறார்.
ஆமா, அதை மையமா வச்சுதான் தன் கதையே சொல்றாரு.
அதுதான் அவரை நம்பகமானவராகவும் தரவுகளின் அடிப்படையில பேசுறவராகவும் காட்டுது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களோட பாதை மற்றவங்களை விட வித்தியாசமா இருந்தா அதை கண்டு பயப்படாதீங்க. அதுதான் உங்களோட சூப்பர் பவர்.
அருமையான பாயிண்ட். அதாவது உங்க கதையை நீங்க எப்படி சொல்றீங்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. சரி, ரெண்டாவது பாடம் என்ன?
ரெண்டாவது பாடம் உருளியான விளைவுகள்ல கவனம் செலுத்துறது. அவர் வெறும் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன்னு சொல்லல, நான் உங்களை மாற்றுவேன், அதுக்கு என்கிட்ட கருவிகள் இருக்கு, இதோ ஆதாரம்னு சான்றுகளை காட்டுறார்.
ஆமா,
நீங்க உங்க தொழில்ல எந்த நிலையில இருந்தாலும் வெறும் செயல்முறைகளை பத்தி மட்டும் பேசாம அதனால என்ன உறுதியான அளவிடக்கூடிய விளைவுகள் கிடைக்கும்னு பேசுனீங்கன்னா உங்களோட மதிப்பு பல மடங்கு அதிகமாகும்.
வெறும் உணர்வுகளை விற்காதீங்க, முடிவுகளை, ரிசல்ட்ஸை விற்பனை செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம். மூணாவது பாடம்.
மூணாவது உங்களோட திறமைகளின் பரந்த பயன்பாடு, அதாவது ப்ராட் அப்ளிகபிலிட்டி. அவர் தன்னோட முறைகள் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் இல்லைன்னு காட்டுறார். தலைமைத்துவம், தகவல் தொடர்பு, மனப்பான்மை போன்ற அடிப்படை கொள்கைகள் உலகளாவியவை.
அது எல்லாருக்கும் பொருந்தும்.
ஆமா, இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க திறமைகளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்காம அது எப்படி வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு சூழல்கள்ல பயன்படும் யோசிக்கணும். அப்படி யோசிச்சா உங்களுக்கான வாய்ப்புகளும் விரிவடையும். பாலித பத்தியகமா ஒரு வங்கியாளர், ஒரு ஆசிரியர், ஒரு அரசாங்க அதிகாரி, மூணு பேரோட பிரச்சனையும் ஒரே அணுகுமுறையில தீர்க்கிறார். அதுதான் அவரோட திறமையோட வீச்ச காட்டுது.
இலங்கையைச் சேர்ந்த ஊக்கமூட்டும் பேச்சாளரான பாலித பர்தேகமாவோட இணையதளத்தை ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சு அவர் எப்படி தன்னோட தொழில்முறை அடையாளத்தை உருவாக்குறாருன்னு பார்த்தோம். அவரோட வித்தியாசமான தகவல் தொழில்நுட்ப பின்னணி, நடைமுறை கருவிகள் மேல அவர் செலுத்துற கவனம், அப்புறம் அவரோட வேலையை ஆதரிக்கிற சக்தி வாய்ந்த சான்றுகள்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சோம்.
ஆமா, இது தனிப்பட்ட பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் ஒரு தெளிவான, ஒத்துசைவான கதையை சொல்றார். அந்த கதையில வர்ற ஒவ்வொரு பகுதியும், அவரோட கல்வியிலிருந்து வாடிக்கையாளர் கருத்துக்கள் வரைக்கும் எல்லாமே அவர் கொடுக்குற மைய வாக்குறுதியான உறுதியான மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிறத இன்னும் வலுப்படுத்துது.
சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். இந்த இணையதளத்தில் இருக்கிற சான்றுகள் எல்லாமே அவர் மக்கள்கிட்ட ஒரு மனநிலை மாற்றத்தை, ஒரு மைண்ட்செட் ஷிஃப்டை உருவாக்குற திறனை பாராட்டுது. இப்போ நீங்க உங்க சொந்த தொழில் வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி இலக்குகளை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனநிலை மாற்றம் எதுவா இருக்கும்? ஒருவேளை அது தயக்கத்திலிருந்து துணிச்சலுக்கு மாறுறதா இருக்கலாம், இல்ல எதிர்மறை சிந்தனையிலிருந்து நேர்மறை சிந்தனைக்கு மாறுறதா இருக்கலாம். அந்த மாற்றத்தை அடைய உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நடைமுறை கருவி அல்லது அனுபவம் தேவைப்படும் நினைக்கிறீங்க?